இந்த மெய்ஞ இந்த மெய்ஞான உணர்வு, மறந்துவிட்ட மெய்ஞான உணர்வு, சில தத்துவ ஞானங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஏதாவது குறை நமது உடலிலே ஏற்பட்டால் உடனே விஞ்ஞான ரீதியாக இருக்கும் மருத்துவர்களுக்கான அணுக வேண்டியிருக்கின்றது. அப்படி அழுகும் பொழுது டாக்டர் சொல்கின்றார், ஒரு ரத்த ஒரு சுரப்பியானது கெட்டுவிட்டது, அது அழுக்கு சரியாக வேலை செய்யவில்லை, அதுக்கு பல காரணங்கள் சொல்லிவிட்டு பிறகு இதை சரி செய்வதற்காக நமக்கு பலவித கட்டுப்பாடுகள் கொடுக்கின்றார்கள். மனிதனாக இல்லாத மனிதனாக இல்லாத அளவுக்கு நம்மை கட்டுப்பாடு செய்கின்றார்கள். இதனுடைய நிலைகள் என்ன என்பதை உணர்த்த வேண்டும்.
இரு தொழிலில் ஆனாலும் சரி, நீங்கள் செல்வத்திலிருந்து நாம் சந்தோஷமாக இருக்கும்போது சந்தர்ப்ப பேதத்தால் குடும்பத்துக்குள் வெறுப்பான நிலையில் ஒருவர் செயல்படும் போது அந்த வெறுப்பின் உணர்வுகள் நமக்குள் அதிகமாக சேர்த்து, அதே சமயத்தில் வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக சேர்க்கப்படும் போது நமக்குள் சுகமிக்க உணர்வு என்ற நிலைகள் இவரோடு இணையாது. அந்த இணையாக அதே சமயத்தில் இந்த சுகரை அந்த சக்கரை சத்தை சரியான அளவில் ஜீர்ணிக்கும் இந்த உறுப்புகள் செயலற்றதாக மாறுகின்றது. அப்படி செயலற்றதாக மாறிவிட்டால் நிச்சயம் நமக்குள் அந்த சக்கரை சத்து இரத்தத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் விஞ்ஞான அறிவு கொண்டு இதை அவ்வப்போது அதற்கு எதிர்மறையான மருந்துகளை கொடுத்து இந்த இரத்தத்திலேயே மாற்றுகின்றன. நாம் அடிக்கடி வேதனையும் சலிப்பும் சஞ்சலம் அதிகமாக எடுத்தோம் என்றால் அடுத்த கணம் பார்த்தால் நம் இரத்தத்தில் சக்கரை சத்து உண்டு என்று சொல்வார். அதே சமயத்தில் நாம் உணவு சத்தான உணவுகளை நாம் உணவாக உட்கொள்ளும் போதும் அதை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தியும் இந்த சலிப்பும் சஞ்சலம் என்ற நிலைகள் அதிகரிக்கப்படும் போதும் இந்த கொழுப்பின் சக்தி அதிகமாகி இது நாம் இரத்த நாணங்களுடன் கலக்கின்றோம். ஏன்னா இரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது என்று சொல்வார். அதே சமயத்தில் கிட்னி வடிகட்டி செல்லும் நிலைகளிலிருந்து கிட்னிக்கால் இந்த கொழுப்பு சத்து வடிகட்டும் தன்மை இல்லை. ஆகவே யார் ஒருத்தல் எதிர்த்தாலும் நம்ம இரத்தத்தில் வரும் பலவீனமான இந்த உணர்வுகளை இந்த கிட்னி அது சீராக வடிகட்டுவது என்றால் வடிகட்டாத இந்த உணர்வுகள் மீண்டும் நம் உடல் உறுப்புகளில் செல்லப்படும் வரும். இதிலிருந்து ஹார்ட் இருதயத்தில் எல்லாருக்கும் இந்த துடிவின் உணர்ச்சி கொண்டும் நம் உடல் முழுவதுக்கும் இந்த கிட்னிக்கால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த உணர்வுகள் அது உடல் முழுவதும் பரவச்சு என்பது அது மூன்று விதமான குழாய்களை ஊடுருவி சொல்லுகின்றது. ஆனால் இந்த குழாய்கள் என்ற உணர்வின் தன்மை அதிகமாக சேர்க்கப்படும்போது வேதனை என்ற வெறுப்போ அல்லது நாம் தொழில் செய்யும் நிலைகளில் அசகம் என்ற இந்த உணர்வுகள் அதிகரிக்கப்படும்போது இந்த ஆற்றின் துடிப்பு அதிகரிப்பதை காட்டிலும் பரபரப்பு அதிகமாகும். இந்த அதிகமாகும் போது இதனுடைய நுழைவாயில் அதிகமாக சேர்க்கப்படும்போது ஆற்றில் சிறு சிறுவை சேர்ந்து இந்த குழாய்கள் என்ற நிலைகள் அங்கு தேங்க தொடங்கி விடுகின்றது. இப்படி தேங்கிவிட்டால் நமது அந்த ஆற்றல் இந்த கொழுப்பு சத்து அதிகமாகி நாம் சுவாசிக்கும் உணர்வு வெளிப்படுத்த முடியாத நிலைகள் அதாவது இரத்தத்தில் இருந்து ஆவியாக மாற்றி ஆவின் தன்மை எல்லா இடங்களுக்கு அனுப்பி இதன் வழிகொண்டு எதன் உணவின் தன்மை ஆவியாக மாற்றுகின்றதோ அதன் உணர்ச்சிகளை ஊற்றும் இந்த உணர்வு தீமையை பிறக்கும் தன்மை இழந்து ஆக தீமையின் அழுக்குகள் அதிகமாக கொண்டு நமது ஆற்றலிலிருந்து அது பிரியும் சக்தி அது குறைகின்றது. இப்படி அது அழுக்காக இங்கே சேர்கின்றது. இதே போல இந்த உணர்வுகள் அதிகரிக்க அதிகரிக்க சில சில உறுப்புகளில் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும்போது அது வடிகட்டும் தன்மையை இழக்கப்படும்போது உடல்களில் கொழுப்பு சத்து அதிகமாக தேங்கி அதன் அணுக்கள் பெருகத் தொடங்கி வருகின்றது. இப்படி அணுக்கள் பெருகத் தொடங்கிவிட்டால் உடல் ஊதும், ஆனால் நீர் சத்து அதிகமாகும், சத்தத்தின் தன்மை குறையும், அதில் வரக்கூடிய ஆசித்திருந்த மாற்றும் இந்த உணர்வு விஷத்தன்மை கொண்டதாக மாற்றப்படும் போது நமது உடலில் நரம்பு மண்டலங்களில் அதாவது இன்று ஒரு பாரத்தை எழுக்கிறோம் என்றால் அந்த நரம்பு மண்டலங்களுக்கு வாயு கலந்து அதில் ஆசித்தன்ற நிலையில் கலந்தது. இந்த வாயுவில் அதிகமான இந்த விஷத்தன்மை கலந்தால் ஒரு பொருளை நாம் தூக்கும் என்றால் அதனால் வரும் வேதனையால் ஒரு பொருளை தூக்க முடியாதார். ஆனால் அவருடைய உடல்கள் கனமாகத்தான் இருக்கும். ஆனால் இதே போல இந்த விஷத்தின் தன்மை அங்கே கூட்டப்படும் போது இதே போன்ற நிலைகள் அவர் உடல்கள் ஏற்படும். இதெல்லாம் எதனால் வருது? அடிக்கடி கவலை சஞ்சலம் என்ற இந்த உலகில் அதிகமாக சேர்ப்பதற்கெல்லாம் இதே போல நேரும். அதனால இந்த கல்லூரியை மாற்ற அதுக்கு வேண்டிய தனி பயிற்சியை நாம் கொடுக்கின்றோம். அந்த பயிற்சியை சீராக செய்து அந்த உறுப்புகளுக்கு நேராக இயக்க செய்வதற்கு நீங்கள் இதே தியானத்தை எடுத்து எந்த உறுப்பின் தன்மையை சரியாக இயக்கவர்களோ உங்கள் எண்ணத்தை அந்த உறுப்பின்பால் செலுத்தி இந்த உறுப்புகள் சீராக இயக்க வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் அது தர வேண்டும், அது சீராக இயக்க வேண்டும். என் உடல்ல கொலஸ்ட்ராலோ அல்லது சக்கரை சத்தோ இதுகள் எல்லாம் மாற்றி அமைத்து எனது உறுப்புகள் சீராக வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஆனால் நாம் இதை எடுக்கும் போதெல்லாம் எதை எடுக்க வேண்டும்? துருவ நட்சத்திரத்தின் பேரில் என் ரத்த நாணங்களை கலந்து எங்கெங்கு உறுப்புகள் கிட்டதோ அங்கெல்லாம் ஊடுருவி அந்த உறுப்புகள் சீராக இயக்க வேண்டும் என்று இந்த உணர்வை நீங்கள் பாய்ச்சி படணும். ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் செய்து எத்தகைய நிலையை செய்கின்றனரோ அதே பல இப்ப தியானம் எடுத்த அன்பர்கள் இப்ப ஒருத்தருக்கு தரவிலேயே அதிகமா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் தன் தியானத்தின் வழி கொண்டு ஒரு கண்ணை அவர் உடல்நிலை செலுத்தி உங்கள் தலைவலி இப்ப குறைய வேண்டும் அல்லது உடல் வலி குறைய வேண்டும், கையில் இருக்கக்கூடிய மரம் பிடித்த விட வேண்டும் என்று நீங்கள் எண்ணத்தால் சொல்லும் போது சொல்லி என்ற கேட்டு அந்த உடலின் கண்ணால் கலந்து மூக்கால் சுவாசித்து இந்த உணர்வில் தன்னை உடலில் பதட்டம் செய்யும்போது டாக்டர் மருந்து கொடுத்து நீக்க முடியாத அந்த நிலை கூட நீங்கள் தியான வழி அந்தர்கள் இத்தகைய வாக்கை அதற்குள் பதிவு செய்து அதை ஏற்க செய்துவிட்டால் இந்த உணர்வு சுவாசித்து அவர் உடல்களை நலம் மண்டலங்களில் தீமைகளை அகற்றி அவர் நல்லவராக உருவாக்கால் பார்த்த முடியும். ஒருவன் தீமை என்று உணர்வு சொல்லப்படுங்கள் கேட்டவன் அவன் தீமைகளை எப்படி உருவாக்க வேண்டும், இதே போல தீமைகளை நீக்கிய அருணர் பெற்ற நாம் பழக்கப்பட்டவர்கள் இதே போல சிறு நேரம் பிரார்த்தனை பண்ணி அவர் உடலில் நல்லாக வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. ஒரு தலைவலி சாதாரண இப்ப சின்ன குழந்தை கூட செய்யும் தலைவலியா தலைவி போயிடும் ஈஸ்வரா குருதாரா தலைவலி போனா போயிடும். ஏன்னா அதனுடைய எண்ணங்கள் அதுவாக இருந்தது, அதன் வழி அது செயல்பட்டது. இதை போன்ற நிலைகளை நீங்க ஒவ்வொருவரும் இதை பெற முடியும். ஆகவே எது கடும் நோயா இருந்தாலும் இதை போல ஒருவரால் எடுக்க முடியவில்லை என்றால் நாம் தியான வழியில் உள்ள அன்பர்கள் அந்த அருளை பற்றி நமக்கு பெருக்கி இந்த கண்ணின் பார்வை அருமையில் செலுத்தி சொல்வால் செடிகளை ஊட்டி இந்த உணர்ச்சியில் உண்டச் செய்து அதை நுகரச் செய்தால் அது நுகரின் தன்மை அவர் உடலில் பட்டு இந்த உணர்வு ரத்த நாணங்களை கலந்து இப்ப எப்படி இன்ஜெக்ஷன் செய்கின்றனரோ அதற்காக துரிதமான நிலை அந்த நிமிடமே இந்த சிக்கலை மாற்றும் வலியும் குறைக்கும். இப்ப இந்த தியான வழி அன்பர்கள் சிலர் அதை செய்கின்றனர். இதே போல அவருடைய நோயை பார்த்து அவங்க இப்படி அழைத்ததா இருந்தால் அதன் உணர்வு மாறி அவங்க வலிமை கொண்டு நமக்குள் இத்தகைய நிலை வந்து ஆனால் நாம் தியான வழி அன்பர்கள் இதை போன்ற நிலைகளை ஒரு சக்கர சத்து எழுதுவதை வச்சும் நீ இதே மாதிரி தியானித்து அவர் திரு நட்சத்திரத்தின் பேரால் அவர் தர வேண்டும் அவர் உள்ள சக்கர சத்து உருவாக்கும் அந்த உறுப்புகள் சீராக அதாவது சக்கர சத்தை அதிகரிக்கும் அந்த உறுப்புகள் சீராக இயக்கி அவர் சரியான நிலையை சீர்படுத்தும் உணர்வு அந்த உறுப்புகள் ஏற்பட வேண்டும் என்ற அந்த சொல்லை சொல்லி தியானம் அந்த சொல்லாக சொல்லிவிட்டு செயல்படுத்தும் அந்த உள்ள உறுப்புகள் உள்ளேன் என்ற இயக்கத்தை அவரால் உணர்த்த முடியும். இப்படி பலமுறை அவர் எடுத்து பழக்கப்படுத்தி இந்த உணர்வை செயலாக்கத்தில் கொண்டு வந்துவிட்டால் உங்கள் உணர்வு மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தால் ஒரு கோபப்படுற உணர்வை பார்த்ததும் நமக்கு சிந்தனை இழக்க செய்கின்றது, வேதனைப்படுற உணர்வு உகந்தத்தும் நமக்கு உறுப்புகள் செயலற்றதாக மாற்றுகின்றது. இதெல்லாம் சீராட்சி அருமையான உணர்வை நீங்கள் வலியுறுத்தி உங்கள் எண்ணத்தை முழுமையாக்கி அந்த உறுப்புகள் சீராகி அவரது சக்கரசத்தை நீக்கி நல்லதாக வேண்டும் என்று சொல்லி அவரையும் இதே போல எடுத்துச் சொல்லி இந்த உணர்வை நீங்கள் பெறுவது என்று என்ன செய்வது அதற்குண்டான உபாய மருந்துகளை இது கொடுத்தால் இதை ஏற்றுக்கொண்டு பெரிய நிலைக்குள் அந்த உறுப்புகளை சீராக இயக்கும். இது உங்கள் அனுபவத்தில் தந்துவிடும்.
அதிகமாயிடும் சில உணவு கட்டுப்பாடுகள் சொல்லிடுறாங்க சாமி. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த உடம்புல நமக்கு உண்மை இந்த மெயின் இடத்துல உணவு கட்டுப்பாடு தேவையில்லைன்னா அல்லா சாப்பிடக்கூடாதா கொலஸ்ட்ரால் ஏறாம இருக்கிறதுக்கு?
ஆசை இருமையை செலுத்துவது அதன் வளர்ச்சி அதிகமாகிறது. அதனால மனதையும் வந்து கட்டுப்படுத்ததும் சுவை உணர்வு கொஞ்சம் கட்டுப்படுத்துவதும் நல்லது. சுவை நல்லா இருக்குது சொல்லிவிட்டு சாப்பாடு நிறையா இருக்குது ருசியா இருக்கு கூட கொஞ்சம் சாப்பிட்டா என்ன செய்யும் இந்த பித்த சுரவியில் அதிகமாக சேர்க்கும். ஆக அந்த நிமிஷம் அந்த பித்த சுரவை சரியான நிலையை ஜீர்ணிக்கும். அடுத்த கணம் என்ன செய்யும் இதே மறுநாளை குறுக்கள் வந்து பித்த சுரவி அதிகமாகும். அதிகமாகும்போது நம்ம யார் சாப்பாடு குறையா இருந்தால் பசி எடுக்காது இந்த உணர்வு அதிகமாகி புளிக்கும் சக்தி ஏற்படும். அந்த புளிக்கும் சக்தி ஏற்பட்டால் என்ன பண்ண இதுவே நல்லா இன்று அதிகமாக சாப்பிடுறோம் நாளைக்கு சுத்தமாக சாப்பிடாம செய்வது என்ன இந்த பித்த சுரவு ஜீர்ணித்ததற்காக அது வெளிப்படுத்தும்போது மறுநாள் இந்த விபத்துகள் உண்டாக்குகின்றோம். ஆகினால் நாம் இந்த தியான வழி அன்பர்கள் நாம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தக்க பரிகாரம் அந்த துறை நட்சத்திரத்தின் உணவை நம்ம உடல் இரத்தங்களை கலக்க செய்து மனதளிமை பெற்று ஒவ்வொரு நிமிடமும் நாம குருநாதர் கொடுத்த அருளை நாம் அதிகமாக சேர்த்தோம் என்றால் இது நமது இந்த உடலுக்கும் சரி, இந்த உடலுக்கும் பின்னும் அந்த அருளை நமக்கு அதிகமாக கூட்டுவீர்கள். இந்த உடலை விட்டு சென்றால் நாம் அந்த துறை நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் செல்றோம். இல்லை என்றால் இன்னைக்கு எனக்கு இப்படி எல்லாம் உதவி செய்தேன், எனக்கு இப்படி துறவு செய்த அந்த உணர்வு வளர்த்தான், அதன் உணர்வு இங்கேயாகி அவன் செய்த எதிர்நிலையாகி இங்கே நோயாகி இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் இந்த அந்த ஆன்மாவுக்கு போய் பழிபிக்கும் உணர்வாகத்தான் சேர். மான் எப்படி தொழில் பார்த்து அஞ்சி நுகர்ந்து அஞ்சத்தாக அஞ்சி வர அதன் மேலும் தொழிற்சாகி துளியின் உணர்வுகள் அதிகரித்து அதன் இரத்தத்திலே கலந்து மானின் சார்ந்த உணர்வுகளை உருவாக்கி அழுக்கையில் சேர்ந்து மானின் உயிரான்மா வெளி செல்லும் போது புலியின் உணர்வின் நினைவாக சென்று புலியின் ஈர்ப்புக்குள் சென்று மானின் உயிரான்மா புலியின் ரூபமாக இருந்தது. இதே போலதான் இயற்கையின் உயிர்கள். ஆக இன்று ஏப்ப மரத்தின் உணர்வுகள் இயற்கையில் அதிகமாக சேர்த்து அதே சமயத்தில் ரோஜாப்பு மரத்தின் அதிகரித்து விஷத்தின் தன்மை அதிகமாக சேர்த்து மூன்றும் சம அளவில் எடுத்துக்கொண்டால் இதில் இதன் உணர்வுகள் விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படுகிறது. இந்த அந்த வேம்பின் உணர்வுகள் சொல்ல அரளி செய்யும் இலைகளிலும் விஷத்தன்மை பெறுகும். இந்த ரோஜா போன்ற உணர்வு என்றாலும் அது விஷத்தின் தன்மையை பெருக்கும். இதே போலதான் இயற்கை தாவரங்களில் மோதலில் ஏற்படும் உணர்வுகள் இந்த பூமியில் எப்படி தாவரங்கள் மாறுகின்றதோ இதே போல நம்முடைய நல்ல குணங்களுக்கும் நகர்ந்தறிந்த உணர்வுகளுக்கும் ரெண்டும் மோதலாகி புது புது உணர்வின் தன்மையை நல்ல அணுக்களை மாற்றி தீவின் உணர்வு அதிகமாகி நல்ல சிந்தனை இழக்க செய்து எதன் உணர்வுபட்டது அறிவறிந்தது. ஒரு பதார்த்தத்தில் சுவையாக செய்து அதன் மேல் கசப்பின் தன்மை பூசிவிட்டால் கசத்தே முன்னணியில் வரும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய சுவை வருமோ? இதே போல நாம் மகிழ்ந்து வாழ்ந்த அந்த உணர்வுக்கும் நாம் சந்தர்ப்பத்தால் நிகழ்ந்த உணர்வு இது வலுவோ அதன் இயக்கமாக நம்மை மாற்றுகிறது. நாம் நகரும் உணர்வு வலிமையோ மற்றவை அழைக்கி அதுதான் மூசிகா வாகன. நாம் சுவாசித்தவர்கள் வாழ்க்கை நினைத்து தன்னை காட்டும் வலுவான உணர்வு சுவாசிக்கும் போது கணங்களில் கைவெளியாகி இந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சியாகி நம்மை பரிணாம வளர்ச்சியில் இன்று மனிதனாக ஆக்கி வேண்டும். இங்கு விநாயக தத்துவத்தை நாம் சேர்த்துக்கொண்ட விலைகள் அதுக்கு நாயகனாக நாம் உணரும் உறுப்புகளும் எப்படி மாறுக வேண்டும் இங்கு கூறப்படும். எதன் விலையின் தன்மை எடுத்துள்ளமோ அந்த விலையின் அணுக்கள் இது மலமாகி மலம் சிவமாகி சிவமாகின்ற ஆகிய எத்தகைய அணுக்களின் மலங்கள் சிவமாகின்றது அந்த மலம் தீ நல்ல அணுக்களின் மலமானால் உடல்ல சர்ம ரோகங்கள் எத்தனை வருகின்றன. உறுப்புகளின் பல நிலை சிவத்துக்குள் விஷத்தின் தன்மை ஏற்படும் போது மனிதனாக உருவாக்கப்பட்ட அதன் சக்திகள் இந்த விஷத்தின் தன்மை மாறியதனால் விஷ அணுக்களாக மாறி இந்த சிவம் என்ற நிலையில் மாறி ஆக விஷத்தின் தன்மை பெறும் இந்த உடலில் சிவமாக மாற்றும். ஆக விஷத்தை உணவாகக் கொள்ளும் நிலையில் இந்த உயிர் விஷத்தை வென்ற அருள்நிலையை நமக்குள் சேர்த்து இந்த விஷத்தை வெல்லும் நிலையில் மனிதனான நிலையை இதை சேர்த்துக் கொண்டால் நம்மை எங்கே அழைத்து செல்லுகின்றது அந்த துறை நட்சத்திரத்தின் ஈர்ப்பத்திற்கு அழைத்து செல்லும். அது விஷத்தை மாய்த்து அங்கே சென்றப்பும் அது உணவு தட்டத்தும் இந்த விஷயம் மாய்த்தப்பும் அது விஷத்தை மாற்றி அனுப்பும் உணர்வு உணவாக இருக்கும் ஒளியும் சரியமாக என்றும் நிலையாக நிலைத்திருக்கு. ஆகவேதான் இது நாம் இப்போ ஒரு எனக்கு தீங்கு செய்த உணர்வு வளர்த்தால் இந்த உணர்வு விஷத்தின் நன்மை நோயாகி உணர்வுக்கு சென்றப்பும் இந்த மனிதன் ஈர்ப்பு பெறும். என் பையனுக்கு தேடி வைத்தேன் செல்வம் இப்படி செய்கிறான் என்று வேதனை பெற்றால் இந்த வேதனை உணர்வு நோயாகின்றது அவன் நினைவு வலுவாகின்றது. இந்த விஷயத்தின் நன்மத்தில் இந்த உடலுக்கு சென்றத்தில் மகனின் உடலுக்குள் சென்று அவனை நோயாக்கி இந்த தேடி செல்வத்தையும் சிக்கனமாக செயல்படுத்தும் நிலைக்கு மாறாக அவனை தவறு செய்வனாகவும் கடும் நோயாளியாக மாற்றி அவனை வீழ்த்தி வீட்டு வெளிவந்தத்தும் விஷயத்தின் தன்மை அதிகரித்தத்தும் இந்த உடலுக்கு அன்னத்தும் பாம்பின் நிலை அடங்கி ஆக பாம்பு விஷத்தை பாய்ச்சி அதற்குள் மகிழ்ச்சியாவது போல இந்த பாம்பின் உடல் பெற்றத்தின்தான் விஷத்தின் தன்மை கொண்டு அடங்கி அதற்குள் அதிலே மகிழ்ச்சி பெறும். இந்த மனிதனின் விஷத்தின் தன்மை வேதனை என்றும் வேதனையான சொல்லும் வேதனையான செயல்களை செயல்படுத்தும் தன்மை தான் வறுமை தவிர இதை மாற்ற முடியாது.
உணவு கட்டுப்பாடுகள்லாம் கொடுக்கறாங்களே அந்த அளவுக்கு
அதாவது
ரத்தத்தை பரிசீலிக்கின்றனர். இதில் இவருக்கு ஜீர்ணிக்கும் இந்த சக்திகள் ரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்த உடல் உள்ள அணுக்கள் இந்த இதன் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது நல்ல அணுக்களின் தன்மைகள் செயல் அளிக்கப்படுகின்றன. அதனால் தீமை செய்யும் அணுக்களுக்கு இது உணர்வு கட்டுப்படுத்தினால் இந்த உணவின் தன்மை அது சோர்வடைந்து அதை வளர்க்காதபடி இந்த இரத்தங்களின் நல்ல நிலையை கொண்டாடலாம். ஆக இதற்கு கொடுக்கும் மருந்து கலவையும் இதற்கு சேர்த்து இந்த ரத்தத்தில் பல பரிசோதனை அதை சுத்தப்படுத்தப்படும் போது இந்த ரத்தத்திலிருந்து தான் எடுக்கின்றது எல்லா அணுக்களும். இப்ப எல்லா அணுக்கள் எடுத்தாலும் இதுல நாம் மனிதன் செயற்காக தான் மாற்ற வேண்டும். அதாவது அந்த மருந்தை நீட்டி விட்டால் அந்த அணுக்கள் மீண்டும் வீணியாடு. ஆக தற்காலிக நிலைவிட்டான தவிர மருந்தால் பூர்ண குணம் எடுப்பது என்றும் நிச்சயம் இல்லை. எதன் உணர்வு மருந்து அதிகமானதோ அதன் உணர்வு வளர்ச்சியாகி அதன் வழியிலே இன்னொரு உணர்வின் அணுக்கள் மாறும். ஆக ஒரு விஷயத்தை நாம ஒரு விஷமான நிலையில் இருக்கிறோம்னா நல்ல மருந்துடன் எந்த விஷயத்தில் தான் நீங்கள் துடிப்புகள் நாடிகள் இயக்குகிறோம் அதே போல இதற்கு மாறான விஷயத்தின் துடிப்பை நல்ல மருந்துடன் கொடுக்கப்படும் போது இது உணர்வின் தன்னை அதை உள் செலுத்தி இந்த விஷயத்தை அடைச்சி இந்த நல்ல உணர்வுகளை இங்கே சேர்க்கின்றது. அப்போதுதான் இந்த நோயின் தன்மை இங்கே அடக்கப்படுகிறது. இப்படி அடக்கினாலும் இந்த விஷத்தின் தன்மை அதிகரித்து இதை அரை அடக்கி இது வளர்ச்சி ஆகும். இதில் உள்ள விஷமும் இது கூடும். இதற்கு தக்க உபாயங்களை கொண்டு நமக்கு மாறிக்கொண்டு விஷத்தின் தன்மை பெருகி கொண்டு இருக்குமே தவிர இந்த உடலில் காலம் வழிகிறவரையிலும் இன்னொரு விஷத்தை நமக்கு வளர்க்கதான் முடியுமே தவிர ஆனால் நமக்கு சாந்தமும் ஞானமும் ஆக நமக்குள் இந்த உடலுக்கு மீண்டும் திரும்பி பிறக்கும் நிலைதான் வருமே தவிர நாம் இந்த உடலை விட்டு சென்றத்தின் பிறகில்லா நிலை அடையும் முழுமையான மனிதன் நிலையை இங்கே பெற முடியாது. ஆக இந்த உடலும் இச்சைக்கிறது எல்லாம் செய்தும் எல்லா தெய்வங்களுக்கு செய்தேன் என்று ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து இதன் உணர்வின் தன்மையை ஆக விதிப்படி எனக்கு நடக்கின்றது என்று சூர்வடைந்து இதன் உணர்வு என்பது மீண்டும் தெரிவித்து வருகின்ற இது போன்ற நிலைகளெல்லாம் விடுபடுவதற்குத்தான் நமது குருநாதர் காட்சி அருளையும் நாம் எத்தகைய தூய்மை வந்தாலும் பிற நட்சத்திரத்து உணர்வு நமக்கு சேர்த்து இந்த உணர்வு வலுப்பட செய்த வந்தால் இந்த உடலை விட்டு நாம் சென்றால் அந்த துறை நட்சத்திரத்தை ஏற்படுத்துவதற்கு செல்லுங்கள். ஆக தொற்றுள்ள விஷயத்தை அதை கரைத்து விடுங்கள். நாம் தெளிவாகிறோம் எப்படி தன்றி பல கோடி சரீரங்களை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு பரிணாமத்தை அடைப்போங்கள். ஒவ்வொரு உடலையும் தான் நிகழ்ந்து கொண்ட உணர்வுக்கொத்த உறுப்புகள் மாற்றமாகி அந்த உடலை காக்கும் நிலையாகி அந்த உடலை காக்கும் உணர்வு அதிகமாக சேர்த்து இப்படி பரிணாம வளர்ச்சி ஆகும்போது கடுமையான தீமையிலிருந்து ஆக தீமையான நிலைகளிலிருந்து விடுபடும் உணர்வை சேர்த்துக் கொண்டதுதான் இதே உயிர். தீமைகளை நீக்கிறோம் உறுப்புகளை அமைத்து நாட்டத்தை பகிர்ந்திடும் அந்த உடலை அமைக்கின்ற இதே உயிரான் அப்ப சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை கலந்து நல்ல உணர்வை அது நுகரப்படும் போது அதன் வாழ்நாள் முழுவதும் தீமை என்பதில்லை. நாத்தத்தை பழக்கின்ற நாத்தத்தை பழக்கும் உணர்வும் தீமைகளை பிறந்திரும் உணர்வு நுகர இவர் வலிமை பெற்றது. இந்த தீமையை பிறந்திரும் மனுக்கள் அடைகின்ற இதை விட்டு வெளிவந்த இந்த உயிர்தான் மனிதனை உருவாக்கி நஞ்சினை மரமாக மாற்றும் நிலையும் நஞ்சினை எந்த நிலைகள் அறிந்து அந்த நஞ்சை நீக்கி தெளிந்த மனதுடன் வாழும் சமப்படுத்தி வாழும் நிலைகள் வந்து பரசுராகும். ஆக நாம் சமப்படுத்தி உணரும் எண்ணங்கள் என்பது மனிதனையும் சமப்படுத்தலாம் உணர்வின் தன்மையும் நாம் சமப்படுத்தலாம் என்ற நிலை வந்தாலும் மனிதன் பண்புடன் தருவிடன் நாம் வாழும் நாம் பிறருடைய வேதனை அன்புடன் தருவிடன் பாசத்துடன் கேட்டிருந்தோம் அந்த வலிமை நமக்கு வந்த பின் நமது அன்பையும் பண்பையும் கெட்டு வருகின்றது. ஆக எப்படி மான் புலியின் உணர்வு நகர்ந்தத்தின் புலியாக பெற்றதோ அடுத்த உடலான சுதற்றிகளை இன்று சார்ந்த உணர்வு கொண்டு சுகமாகின்றது குதிர உணர்வு கொண்டு கொண்டு விதிக்கும் சுகமாகின்றது புலியாகின்றது. ஆகவே மனிதன் ஆன பின் வேதனையால் வாடுகின்றான் அந்த உடல் சுகம் அந்த வேதனை நீக்க நாம் எண்ணாலும் அதன் வலிமை உணர்வு நாம் நகர்ந்து கொண்ட பின் ஆனால் மீண்டும் நம் உடலுக்கு சேர்த்து மீண்டும் விஷத்தன்மை கொண்ட இது சிவதன்சாக மாற்றி மீண்டும் மனிதனால் உருவை உருவாக்கும் சமப்படுத்தும் நிலையை தவறினால் இதை மாறிவிடும். அதனால்தான் இங்கே தங்கி தீமைகளை நீக்கி சுயமிக்க உணர்வு மட்டும் நிகழ்ந்தது. ஆனால் அது அதன் விஷ்ணு தன்சன் ஆக உயிரும் ஒன்றி ஒளியின் தன்மை உருளை நீக்கி ஆக பேரவள் என்ற உணர்வை கண்டத்தில் இந்த சதந்து ராமன் விஷ்ணு தன்சன் இப்படித்தான் விஷத்தை வென்ற அவசியம் உணர்வு அறிந்த அந்தத்தை அறிந்து விஷத்தை வென்று உணர்வு ஒளியாக மாற்றும் விஷத்தை பாய்ச்சி உணவாக எடுத்துக்கொண்ட மற்ற தாம்பனங்கள் அதில் வைரமாக நாகரத்தனமாக விளைகின்றது. இதே போலதான் மனிதன் தனது நிலைகளில் தீமைகளை வென்ற அந்த உணர்வில் தன்னை பெற்றப்பின் அவசியம் நஞ்சை வென்று உணர்வுகள் மகிழ்ச்சியில் உணர்வுகள் செயல்படும் போது அவன் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாகின்றது. உயிரிடம் ஒன்று ஒளியும் சரீரமாகி நஞ்சினை ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றது. நாகன் எப்படி விஷத்தை தாக்கி உணவாக எடுத்துக்கொண்டாலும் மற்ற உடல்கள் எத்தனையோ உணர்வு பெறுகின்றது. அதன் சார்ந்த உணர்வு சேர்க்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை ஒளியிடமாக இருந்தது அதன் உணர்வு ஒளியாக அதன் உணர்ச்சியில் அணியாக அந்த அணியின் தன்மை இங்கே நாகரத்தனமாக மாற்றுகின்றது. ஆனால் இது வைரமாக மாற்றுகின்றது. ஆனால் மனிதனோ நட்சத்திரமாக மாற்றும்போது தனது அருள் வரும்போது அணுக்களாக உருவாக்கப்பட்டு அந்த அணுக்களின் தன்மை கொண்டு இன்று என்றும் ஏகாந்த நிலை என்றும் எதிர்ப்பே இல்லாத நிலை என்றும் அது வளரத் தொடங்கும்.
தத்துவங்கள் ரேச்சின்னு சொல்லிட்டு ஒரு மகாந்த கலையை சொல்லித்தர்றாங்க, வியாதிகள்லாம் போக்கலாம்னு சொல்லிட்டேன். அடுத்து ஓஷோ என்ற ஒரு கலையை சொல்லி அதையும் வியாதிகள் போக்கலாம், சொர்க்கலோகத்துக்கு போகலாம். இன்னொரு மனநல கலை ஏதோ சக்தியை குண்டலி சக்தி எடுத்து அதனுடைய எடுத்து சொர்க்கலோகத்துக்கும் போக முடியும். இப்படி இந்த பிரமிட்டு போல செய்து சில வியாதிகளை போக்கலாம் சொல்றாங்க. கொஞ்சம் நிலைகளை கொஞ்சம் விளக்கறீங்களா?
இதெல்லாம் அவங்க சொல்ல போனா அடுத்த நிலை குறை கூறுறதாகும். ஏன்னா நமது தொழில்படுத்தி நமக்கு நாம் இதை கேட்டு அவர்கள் குறைகூறுவதாக மாற்றி நமக்கு நாம் தர வேண்டிய மார்க்கங்களை சொல்லா போதும். அவர்கள் செய்த உணர்வின் தன்மை அறிந்தால் அதன் உணர்வு வந்து அவரவர்களை அறிய வேண்டும். வேற இது மற்றவர்கள் செய்யும் தலையை நாம் தவறென்று கூறினால் நமது உணர்வை அதாவது இப்போ நாம் என்ன பற்றுள்ளவர்கள் எனக்கு நல்லது என்று ஏற்றுக்கொள்வார்கள். என்னேன் பற்றில்லாதவர்கள் அந்த சக்தியை பற்றுக் கொண்டவர்கள் நான் குறை கூறினால் என்மேல் வெறுப்பும் நான் நல்லது சேர்ந்து ஏற்றுக்கொள்ளும் தம் தந்தையை இழக்க செய்யும். ஆனால் நமக்கு இத்தகைய முறைகளை கீழ்த்து அறிவதையும் கூட நமது பாதையை வெளிப்படுத்தி இதனால் வரும் நன்மை தீமைகளை வெளிப்படுத்தினால் அவர் பதிவு செய்த உணர்வு கொண்டு எடுக்கப்படும் போது அவருடைய அனுபவம் தீமையிலிருந்து விடுபடும் அனுபவமாகும். பிறருடைய உணர்வு நாம் குறை கூறப்படும் போது என்ன மட்டும் என்ன வயசியா அப்படின்னு அவர் கொஞ்சம் மனசில் பண்ணா போதும். நம்முடைய உணர்வு என்ன ஆகும்? நாம் எதிர்ச்சொன்னால் இயக்கும் தன்மைகள் எதிர்த்து நாங்கள் வெறுப்பு உணர்வை கூட்டு. இப்ப பையன்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சொல்லுவோம், ஒருத்தர் மேல அன்பை செலுத்துறோம், ஒருத்தர் மேல வெறுப்பை செலுத்துறோம் சொன்னபடி கேட்கல. ஆனால் இவனுக்கு சொன்னபடி கேட்கல என்ற வெறுப்பு தன்மை அடைகிறோம். ஆனா வெளியிலே நல்ல பண்புகளாக இருக்கின்றோம். அப்பா தான் பேசி உணர்வின் தன்மை கொண்டு வெறுப்பு உணர்வு பதிவானச்சும் எதை கூப்பிட்டு செய்து கேட்டாலும் சொல்வதில்லை, செயல்படுத்துவதில்லை. ஆனால் அவனும் வெளியுறவில் பிறருக்கு பல நன்மையை செய்யலாம். அந்த நன்மை செய்தவர்கள் என்னாது? அங்க வந்து ஒரு மனிதர் வராங்க, ஐயா அந்த பிள்ளை யாருன்ற. ஏன் யா? ஏன்னா அவன் மேல விருப்பா இருந்தார். ஏன் யா அப்படின்னு அழைத்து கேட்கிறார். இல்லையா, மாராசி என் பிள்ளையை காப்பாற்றணும். அப்படியா? நாளைக்கு ஏதாவது ஒன்று சொன்னானே என்ற சொல்லுகிறாரு. ஏன்னா அவன் மேல இருக்கக்கூடிய உணர்வுக்கு தக்க அவன் நல்ல விஷயத்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள தன் பிள்ளைதான். அவன் சுட்டிக்காரன் தவறு செய்வன அந்த உணர்வு அங்கே பாயும். அப்போ அவன் பத்தி இது பண்ணவனே அப்புறம் அவங்க சொல்லி விட்டு போயிடுறாங்க. சொல்ல வேண்டாதே, எத்தனை நாள் திருடு பண்ண, யாரை ஏமாத்தணும்னு இந்த பையனை கேட்கட்டும். பையன் மேல இருக்கக்கூடிய விருப்பமான நிலையில இருக்க பையனே இந்த மாதிரி உங்க பையன் பாருங்க சேட்டை பண்ணிட்டாங்க, நீ அவனை சொன்னா பரவாயில்ல, இவன் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னா இவனை பத்தி சொல்லணும். அப்புறம் அவங்க போன ஒரு பாடு ஏண்டா பாத்தியாரா நீ குற்றவாளின்னு சொல்றேன், ஏண்டா இப்படி சொல்றேன். அவன் நல்லது செய்வனுக்கு அந்த நிலை இல்லை, ஆனா பத்துள்ள நிலைகளுக்கு இவன் குற்றத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை. இதை போலதான் உணவு இருந்தாங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஒரு அழுத்தத்தின் தன்மை எதுவாகின்றதோ அதே போல அந்த எலக்ட்ரிக் ஒரு யந்திரத்தை இயக்குவதற்கும் இவன் எழுத எலக்ட்ரானிக் அழுத்தத்தை அதிகமாகும் போது அதனுடைய பாகம் இருக்கும்போது இது ஏற்றுக்கொள்ளாத ஒரு யந்திரத்தையே மாற்றி அமைக்கணும். இந்த கிளைமேட் சேஞ்சிலும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வரும்போது அவங்க அழுத்தம் அதிகமான உடனே சீர்படுத்தி அதுக்குண்டான நிலைகளை எந்திரங்களை இயக்கி நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட செய்யுங்கள். இதை போலதான் நம் உயிர் எலக்ட்ரிக், நம் உணவின் தன்மை எலக்ட்ரானிக், நம் உணவின் தன்மை இடத்திலிருந்து எளிய இயக்கத்திற்கும் நிகழ்ந்த உணர்வுக்கும் இந்த உணர்வு மோதலாக பிறந்தது எதன் அழுத்தம் அதிகமாகும். இப்ப பையன்கள் நல்லவனா வச்சப்படுகிறது இதனுடைய அழுத்தம் அதிகமாகும் போது இது வெறுத்து தள்ளுகின்றது. இவன் வெறுப்பான நிலை வந்தது நல்லதை ஏற்றுக்கொள்ளும் தன்மைகள் இதெல்லாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நிலை இயக்க நீடியடி இது இயங்குகின்றது என்பதனை நாம் வந்து அணு உணர்வை நமக்கு அது அதிகரித்து அதன்படி நாம் இயக்க சக்தியை மாற்றின வேண்டாம். தீமையின் உணர்வை மாற்றி தளத்தில் நல்ல வலிமை மிக்க நிலவு பெற்று அதை பற்றுடன் பற்றி இந்த உடலுக்கு பின் நாம் அதன் இருப்பதில் சேர்ந்து பெரியலாம் நிலை அடையலாம். அதனை எங்க ஐயா எந்திரிச்சுவாருங்க
நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கேள்விக்கிறவருக்கு இருக்காங்க. அதனால சுவாமி அவர்கள் வந்து அவங்களுடைய பாடம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேள்விகளுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் கொடுத்து எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து செஞ்ச முடியாது, ஓரளவுக்காச்சும் செய்யணும். ஒன்னு ரெண்டாவது உங்களுடைய காலையில வந்து நம்முடைய ஐக்கிய நண்பர் சொன்னாரு அருணாச்சலம் அவர்கள் எல்லோருடைய மனசிலும் பழஞ்சு போயிருக்கிற எல்லோருடைய மனசிலும் இருக்கிற ஒரு ஏக்க நிலை தான் சொன்னார். என்ன கேட்டாங்க, நீங்க எல்லாரும் சாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி சுவாமி அவருடைய சத்குருநாதர்கிட்ட இருந்த அனுபவத்தை எப்படி அவர் இருந்தாரு அந்த அனுபவத்தை நிறைய நீங்க எல்லாம் பிரார்த்தனை செய்யணும். சாமி கிட்ட என்னுடைய பிரார்த்தனையாவும் உங்களுடைய பிரார்த்தனை கேட்டு இந்த கேள்வி சாமி கிட்ட சொல்லி நீ சாயங்கால உபதேசத்துல சாமி தன்னுடைய சத்குருநாதர்கிட்ட எப்படி அதெல்லாம் பெற்றாரு, அந்த சக்தி எப்படி பெற்றாரு, அவருடைய நிலைகள் என்ன, அவருடைய வழிபாடுகள் என்ன, அவருடைய முறைகள் என்ன, அப்படின்னு சாயங்கால உபதேசத்துல இது என்னுடைய ஏக்க நிலை மட்டும் இல்ல இங்க வந்திருக்கும் தியான வழிகளோட எல்லோருடைய இயக்கமும் அதாக அவருடைய அவர்கள் சார்பில் நான் என்னோட உணவுடைய உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி.
பொதுவாக நமது பெண்கள்
மாலை ஆனதும் தீபமேற்றி விளக்கு பூஜை செய்கிறார்கள். இதை தவிர மாதந்தோறும் கோயில்களிலே 108 விளக்கு பூஜை, 108 விளக்கு பூஜை என்று கூட்டுத்தாரணம் செய்கிறார்கள். இந்த விளக்கு பூஜையின் தத்துவத்தை பெண்கள் அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள்.
நாம் விளக்கை வைத்தால் எப்படி பொருள் தெரிகின்றது? விளக்கை பொருத்திய பின் நாம் இருக்கக்கூடிய பொருள் தெரிகின்றது. அப்ப அந்த விளக்கு பூஜையுடைய தத்துவம் என்ன? இந்த சுடரைப் போல எல்லாவற்றையும் அறிந்திடும் அந்த அருள் உணர்வு பெற வேண்டும். என்னை அறியாத இருகள் நீக்கிடும் அருசக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேணும். இப்ப கோயில போய் இந்த இவளுடைய உலக விளக்கு ஏற்றி வச்சு இதை வணங்கினாலும் அதே சமயத்தில் இவங்க வீட்டுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ இதையெல்லாம் போக வேண்டும் என்ற உணர்வு வச்சுதான் விளக்கை வச்சு அந்த ஆண்டவனுக்கு இப்படி நாம் ஜெபிக்க வேண்டாம் நல்லா இருக்கும். நம் பால்ல பாதாமியை போட்டு அந்த உணர்வின் காத்தால் எப்படி நாம் இருள் செய்கின்றதோ இதே போலதான் விஷத்தன்மை கொண்ட உணர்வுகளை நாம் இதை எழுப்பிட வேண்டும் என்றால் விஷத்தன்மை வெந்த அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும். இதெல்லாம் பக்தி மார்க்கவங்களுக்கு ஒன்று சேர்த்து வாழ்வதற்கும் இதை இணைக்கு பாதமாக அமைக்கின்றன தவிர அவர்கள் இந்த விளக்கு பூஜையினால் பலனில்லை. ஒன்று சேர்த்து வாழ முடியும். இந்த விளக்கு பூஜையை கலந்து போனவர்கள் பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒருத்தர் இந்த குறைபாடுகள் தான் வரும். ஆக குறைபாடுகள் நிறுத்தியவருக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆகவே நாம் எப்படி அந்த விளக்குன்றது என்ன, நாம் வேதனை என்ற உணர்வு தோன்று நமக்கு மனம் இருந்து விடுகின்றது. அப்ப மனம் இருந்தாலும் நமக்கு அறுதியாக இருக்க வேண்டும். தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற உணர்வை எண்ணி அந்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் அது உண்மையான விளக்கு பூஜையாகும். நாம் புறநிலைக்காக விளக்கை வைத்து சொன்னால் சரியில்லை. சாதாரண கோயில் விளக்கு காட்டுறாங்க, எதை காட்டுறாங்க? இருட்டறைக்குள் மறைத்தப்பட்டு அது பல அலங்காரம் செய்து அந்த கனிகளும் நல்ல பொருள்களும் வைத்துள்ளார்கள். அப்ப விளக்கை காட்டும்போது என்ன தெரிகின்றது? அங்கு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரிகின்றது. அப்ப பொருள் அறிந்து செயல்படும் நீ சக்தி பெற வேண்டும். என் குடும்பத்தில் பொருள் அறிந்து செயல்படும் நீ சக்தி பெற வேண்டும். நாம் பார்ப்போர் குடும்பங்களில் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவதற்கெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் நீ சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த விளக்கு பூஜை எப்படி இருக்கும்? கோயிலில் காட்டப்படும் இந்த விளக்கு பூஜை செய்யும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? புஷ்பத்தை எடுத்து அங்க போட்டு வச்சுப்பீங்க. ஆக இதைக்கு அவனி சிலர் பேர் மந்திரத்தை சொல்லி போடுவார்கள். ஆக இதனால் பயன் எதுவும் இல்லை. இதே போல நாம் விளக்கு பூஜை வைத்தால் என் குடும்பத்தில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். எங்களிடம் தொழில் செய்வர் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறும். நாம் பார்ப்போர் குடும்பங்களில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வு எடுத்தால் ஆக நமக்கு ஒரு பிரசாதாரண ஒருத்தர் சண்டை போட்டுறாங்க. அவங்களை எண்ணும் போதில் அவங்களுக்கு பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறும். அவங்க குடும்பத்தை ஒன்று சேர்த்து வாழும் தன்மை வேண்டும். எனக்கும் அந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் எடுத்தோம் என்றால் நமக்குள் இருக்கும் இந்த பகமையை மாற்ற இந்த விளக்கு வரும். அது அல்லாதபடி நான் விளக்கு பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டு நாம வேணா மதத்தின் அடிப்படையில அந்த தெய்வத்தின் என்ற பக்தி மார்க்கங்களை காட்ட முடியுமா? வேற பக்தி என்பது எதுவுமே தெரியாமல் பக்தி என்பதை நீங்கள் நலமிட வேண்டும். அந்த தெய்வீக பண்பு பெற வேண்டும். பாலை போல மனம் பெற வேண்டும். பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அறிஞானம் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையான பக்தி. காரணம் ஒவ்வொரு உயிரும் கடவுள், அவன் வீட்டில் இருக்கும் ஆலயம் மனிதனுடைய உடல். ஆகவே அந்த ஆலயம் பரிசுத்தவன் கோபப்படுவரோ வேதனைப்படுவரோ சிந்தனைப்படுவரோ சங்கடப்படுவரோ உணர்வுகள் நீங்கள் நுகர்ந்தால் இந்த ஆலயத்தை அசுத்தமாகின்றது. நல்ல தெய்வங்களுக்கு அதை அசுத்தப்படுத்துகின்றது. அதை சுத்தப்படுத்த நிச்சயம் நாம வீட்டிலே தூசி இருந்தால் ஒருவர் கூட்டினால் அது அமைய முடியும். நாம் கூட்டி விட்டால் அடுத்தவர் வந்து அமைய முடியும். இதே போலதான் ஒருவர் உடலில் வரும் சங்கடமோ சலிப்பு வெறுப்புகள் ஏற்படும் போது நாம் என்ன எண்ண வேண்டும்? இதுதான் விளக்கு பூஜையில் காட்டுவது. அந்த திரு நிக்கத்திரத்தின் பேரர்களும் பேரவழியும் பெற வேண்டும். அவர் உடல் முழுதும் படர வேண்டும். அவருக்கு குடும்பங்கள் அனைத்தும் பொருளறிந்து செயல்படும் சக்தி வரும். அவருக்கு தொழிலெல்லாம் வளம் பெற வேண்டும். அருஞானம் பெருக வேண்டும். அருள்வழி வாழ வேண்டும் என்பது உண்மையான பக்தி. இதை ஆணையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும்.